அதை அடுத்ததாக ஒன்று என்று பார்த்தால், பல பேர் தீட்சை என்று சொல்லுகின்ற பொழுது கேட்பார்கள், இந்த தீட்சை எப்பொழுது எடுக்க வேண்டும்?
ஒரு கேள்வி கேட்கிறேன். தீட்சை பெறுவதற்கு சிவனுடைய அழைத்தல் அல்லது சிவனுடைய அந்த அனுக்கிரகம் பெற்றவர்கள் தான் அந்த தீட்சையை பெற வேண்டுமா, அல்லது விட்டால் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் இப்பொழுது கூற போகிறீர்கள், எப்படிப்பட்டவர்கள் அந்த தீட்சையை பெறலாம் என்று சிறு விளக்கம் தருவீர்களா?
தீட்சை என்பது என்னென்று கேட்டால்,
முதலே கூறியிருக்கின்றீர்கள்,
ஆமாம், எல்லாரும் எடுக்க வேண்டியது தீட்சை. உதாரணமாக கொண்டு எங்களுடைய சைவத்திலே ஒருவர் காலமான பிறகு அபரக்கிரியைகள் செய்வோம்.
ஆம்,
அந்த அப்பறக்கிரியகள்ல கடைசி காரியம் சொல்லுவார்கள் அந்தி ஏஷ்டி. எங்களுக்கு 40 சம்ஸ்காரங்கள், சைவராக பிறந்தவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாக 40 விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். 40 சம்ஸ்காரம். ஒரு குழந்தைக்கு உருவாக்குறது கர்ப்பாதானம். இந்த குழந்தை வயிற்றில் இருக்கின்றது தெரிய வந்தவுடன் அந்த குழந்தையின் நலத்துக்காக, ஆத்ம நலத்துக்காக தாய்க்கு பிரார்த்தனை செய்விப்பது பும்சவனம். குழந்தை 8 மாதம் அளவிலே வருகின்ற பொழுது அந்த குழந்தையின் நல்ல நலனுக்காகவும் ஆத்ம நலனுக்காகவும் பிரார்த்தித்து, அந்த குழந்தை நல்ல லக்னத்திலே பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து செய்வது சீமந்தம். குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு நாமகரணம், பெயர் சூட்டுவது, ஜாதகர்மா, ஜாதகம் எழுதுவது, குழந்தைக்கு காது குத்துவது, குழந்தைக்கு சோர் தீர்த்துவது, அன்னப்பிராசனம், குழந்தைக்கு ஏடு துவக்கது, அக்ஷாரம்பம், குழந்தைக்கு உபநயனம் செய்வது, பிராமணர்கள் உபநயனம், உபநயனம் என்றால் பூணூல் சடங்கு, கற்றது கன்னிகாதானம், கல்யாணம், இப்படி நிறைய அந்த சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. அதிலேயே ஒருவருடைய கடைசி 40வது சம்ஸ்காரம் அவர் இறந்த பிறகு அவருடைய பிள்ளைகளினாலே செய்யப்படுவது அந்தி ஏஷ்டி. அந்தி என்றா கடைசி, இஷ்டி. அந்தி ஏஷ்டி செய்வதற்கு இந்த சிவதீட்சை இல்லாதவர்களுக்கு அந்தி ஏஷ்டி இல்லை, அந்த கிரியெல்லாம் அதுல தொடர்பே இல்லை. அப்ப என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், இங்கே இறந்த பிறகு அந்த பிரேதத்துக்கு அல்லது அந்த ஆன்மாவை ஒரு கலசத்திலே வச்சு அல்லது வச்சு அதுக்கு தீட்சை கொடுக்கிறார்கள். இறந்த பிறகு தீட்சை எடுத்துதான் அந்த அந்திய செய்யலாம், இல்லாடி செய்யறாது. அதை இருக்கும் பொழுதே எடுத்தால் என்ன, இறந்த பிறகு அந்த உடம்பு எழுந்து வந்து மந்திரம் சொல்லதா போயிரு, அது பிரேதம், அது பிரேதம். இது இந்த உடம்பு, இந்த காது கேட்கும் பொழுது, வாய் பேசும் பொழுது, மனம் சிந்திக்கும் பொழுது இந்த மந்திரத்தை கேட்டு ஓத வேண்டும், அதான் முறை. இரண்டாவது, இதுக்கெல்லாம் நியதி நேற்று இருக்குது. மச்ச மாம்சம் சாப்பிடப்படாது, ஒழுக்கமா இருக்கணும், மதுபானம் சொல்லப்படாது, இது எல்லாம் இருக்கின்றது. ஆகமங்கள் இவற்றை சொல்லுகின்றன. ஆனால் இது எல்லாம் வந்த பிறகுதான் தீட்சை எடுப்போம்ட்டு இருக்க தேவையில்லை. அது தண்ணீரை இறங்கினா தானே நீச்சல் வரும், நீச்சல் வரையினவர்கள் தண்ணீர் இறங்க வேண்டும் சொல்லிடாது. மந்திரத்தை எடுத்து அது சொல்ல 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 இது வரும், இது வரும். இதுக்கு ஆறுமணாவலர் வந்து அனுஷ்டான விதி என்று எழுதி இருக்கிறார். தீட்சை பெற்றவர்கள் செய்கிற அந்த சந்தியாவந்தனம், ஒரு 15 நிமிஷம் கிரியை, 15 நிமிட பூஜை தீட்சை பெற்றவர்கள் செய்கின்றது. அதை விதியாக சைவ அனுஷ்டான விதி என்று போட்டிருக்கிறார். அந்த விதியிலே வந்து அவர் சொல்றார், மச்ச மாமிசம் சாப்பிடப்படாதெல்லாம் சொல்றாரு. ஆனால் சொல்லி போட்டு ஒரு இடத்தை சொல்றாரு, மச்ச மாமிசம் புசிப்பவர்கள் பிரம்மரம் கூட்டாது ஓம் என்ற மந்திரத்தை சேர்க்காமல் நகராதி பஞ்சாட்சரம் உச்சரிக்க கடவார்கள், சிவாய நம என்று சொல்லாமல் நம சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள். அப்பவே அவர் ஆர்வனர் காலத்திலே அவர் ஒரு எக்ஸெப்ஷனும் இன்டெரக்டா கொடுத்திருக்கிறார். ஆனபடியினாலே இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மற்ற அனுஷ்டானம் வந்து ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாதவர்கள் அந்த அனுஷ்டானம் தீட்சை கொடுக்கும் பொழுது குருவானவர் வந்து பிள்ளைகள், குழந்தைகள், தாய்மார், பெண்கள், வயோதிபர், வியாதியாளர் இவர்கள் எல்லாருக்கும் தீட்சை கொடுக்கும் பொழுதே அவர் அந்த கிரியைகளையும் சேர்த்து செய்து விடுவார். தே ஆர் கிவன் எக்ஸெப்ஷன் ஃபார் த டெய்லி சந்தியாவந்தனம், ஒவ்வொரு நாளும் செய்வோம் கொண்டில்லை. ஆனால் இஃப் அண்ட் வென் யூ ஆர் ரெடி, எப்ப உங்களுக்கு அந்த இடம்பொருளோவல் சந்திக்குதோ, எல்லாருக்கும் வசதியாக இருக்கின்றது. இது எல்லாம் ஆகம விதிகளிலே இருக்கின்றது. அந்த அந்தந்த நிலையிலே அந்தந்த இதில் இருக்கும்போது இதை பற்றிய விவரங்கள் நம்முடைய சோமசந்து பத்ததி, பௌஷிகராகமம், மதங்காகமம், சிவஞான சித்தியார், மற்றது சிவஞான மாபாடியம் போன்ற நூல்கள் எல்லாவற்றிலேயும் இந்த தீட்சைகளை பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய இவை அவை என்றில்லாம யாரும் எடுக்கலாம். அடுத்தது மூன்றாவது என்று கேட்டால், எப்ப எடுக்க வேண்டும், ஐடியலா எப்ப, 7 வயசு தீட்சைக்குரிய வயசு. ஏன் 7 வயசுல எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வயசிலே தான் இந்த மனசிலே படியறதுக்கு நல்ல வயசு. இது நான் சொல்லவில்லை, குளோபல் மெயில் பத்திரிகை இருக்கின்றது. இந்த குளோபல் மெயில் பத்திரிகையில பாத்தீங்க என்றால், இந்த செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 14ஆம் தேதி வந்த குளோபல் மெயில் பத்திரிகையில ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்குது. How long can your 4-year-old resist eating this marshmallow? அதாவது இந்த குழந்தை பிள்ளைகள் 4 வயசுல இருக்கைக்குள்ளேயே அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு செல்ஃப் ரிஸ்ட்ரெயின், தன்னை தானே அடக்குகிற தன்மையை பழக வேண்டும். இப்பதான் இந்த பிள்ளை நல்லா வருதான்னு பாக்குறதுக்கு ஐக்யூ டெஸ்ட் சொல்லுவார்கள். இந்த புத்திஜீவி தன்மையை முன்னறிவை சோதிப்பது ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷோ டெஸ்ட். இந்த ஐக்யூ டெஸ்ட் எடுத்து இந்த ஐக்யூ டெஸ்ட்ல வந்து 120-130 இருந்தா அந்த பிள்ளை நல்லா வருமெண்டெல்லாம் சொல்றோம் இல்லையா? பள்ளிக்கூடத்திலே கிட்டித்தனமாக வருவான், மற்றது பரீட்சைகளிலே வெற்றி பெறுவான், மற்றது வாழ்க்கையிலே முன்னேறுவான், தன்னுடைய டயட்டுகள் எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும், வியாதிகள் வராது, டயபெட்டிஸ் ஹார்ட் அட்டாக் வர்றது குறைவு, நீண்ட காலம் பிரித்திருப்பான், ட்ரக் ஆல்கோஹால் ப்ராப்ளம் வர குறைவு, பின்னுக்கு மேரிட்டல் ப்ராப்ளம், ஃபேமிலியில திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையில ப்ராப்ளம் வர்றது குறைவு, இதெல்லாம் ஐக்யூக்கு சொல்லுகிறோம் நாங்கள். கை ஐக்யூ இருந்தால் இதெல்லாம் ரிலேட்டடா இருக்குது, இது சயின்டிபிக் ரிசர்ச். இப்ப சொல்லுகிறார்கள் இந்த ஐக்யூவை விட பெட்டர் ப்ரிடிக்ஷன் வந்து இந்த செல்ஃப் ரெஸ்ட்ரெயின். இந்த ப்ரெஸ் பேஜ்ல சொல்லுகிறார்கள் இந்த செல்ஃப் ரெகுலேஷன் 40 வருடமாக இதை டெஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். 40 வருடமாக செய்த இந்த டெஸ்ட்ல எஜுகேஷன்ல என்ன மாதிரி இந்த அவருடைய சக்சஸ் ப்ரிடிக்ட் பண்றது, சக்சஸ் அவருடைய வாழ்க்கையின் வெற்றியை எப்படி ப்ரிடிக்ட் பண்றா, இந்த ஐக்யூவை விட இந்த செல்ஃப் ரிஸ்ட்ரெயின் அல்ல செல்ஃப் ரெகுலேஷன் வந்து 30% மோர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. 30% அப்ப ஒருவருடைய புத்தி கூர்மையை விட அவருடைய மனத்தின் ரெகுலேஷன், அவருடைய செல்ஃப் ரெகுலேஷன் சின்ன பிள்ளையில 4 வயசுல இருக்கிற செல்ஃப் ரெகுலேஷன் அவருடைய வாழ்க்கையின் பிற்கால வெற்றியை தீர்மானிக்குது. இது சயின்டிபிக் ஸ்டடி, 40 வருடம் செய்தது குளோபல் மெயில் இன் திஸ் டியூஸ்டே June 14, 2011. அப்ப எங்களுடைய பிள்ளைகள் சக்சஸ் ஆக வரணும் என்று நினைக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கல்வியிலே நன்றாக முன்னேற வர வேணும், வெற்றி பெற வேணும் நினைக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் தொழில்துறையிலே முன்னுக்கு வரவனும் நினைக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலே முன்னுக்கு வரவன் நினைக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உடல்நலம் மனநலம் வெற்றிலே முன்னுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறார்கள். எல்லாரும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய பெஸ்ட் அட்வைஸ் பெஸ்ட் டியூட்டரிங்குக்கு அனுப்புறதல்ல, பெஸ்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறதல்ல, இந்த தீட்சையை கொடுத்தால், 7 வயசுலேயே இந்த தீட்சையை கொடுத்தால் அந்த 15 நிமிட அந்த அனுஷ்டானம் சந்தியா வந்தனமும் இந்த மந்திர ஜபமும் அது வந்து அந்த பிள்ளைக்கு அந்த செல்ஃப் ரெகுலேஷனை கொடுக்கும். எங்களுடைய வீட்டிலே என்னுடைய மூத்த மகன் இருக்கின்றார், அவருக்கு 17 வயது, அவர் 4 வருடத்துக்கு முதல் தீட்சி எடுத்துட்டார். இப்ப இந்த ஜூலை மாசம் முதலாம் தேதி என்னுடைய 2வது மகன், அவனுக்கு 10 வயசு, என்னுடைய மருமக்கள் அவங்க 11 வயசு, 9 வயசு, எல்லாரும் தீட்சி எடுக்கிறார்கள். இப்ப இதுல வந்து நீங்கள் இது ஏதோ பெரிய விஷயம், ஏதோ புனிதமா இருந்துதான் எடுக்க வேணும் என்று இல்லை, சின்ன வயசுலயே எடுத்தால் அதன் பலன் கூட. இது வந்து சயின்டிபிக் ஸ்டடிஸோடு சம்பந்தப்பட்டது. ஆனபடினால இதை பற்றி ஒரு தரம் பயப்பட தேவையில்லை, வந்து எடுக்க வேணும், எடுத்துட்டு அடுத்த ஒரு 30 நாள் ஹாலிடேஸ் தானே, இப்ப 45 நாள் ஒரு மந்திரம் என்று சொல்லுவார்கள், அதுல ஒரு நாளுக்கு ஒரு காண்டாலும் அனுஷ்டானம் செய்ய பழகிக்கொள்ளலாம். மந்திரத்தை ஜபிச்சு அதை படிய வைக்கிறது. இங்கேயும் ஒரு புது மருந்து கொடுத்தால் டாக்டர் சொல்லுவார் 6 weeks to 12 weeks திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். ஒரு கொலஸ்ட்ரோலுக்கு மருந்து கொடுக்குறோம், ஒரு சுகருக்கு ஒரு மருந்து ஸ்டார்ட் பண்றோம், மருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் செக் பண்றோம் இல்லையே, மினிமம் டைம் வந்து 6 weeks. 6 weeks to 12 weeks பிறகுதான் அதனுடைய பலன் தெரியும். புனிதமான நேரம் எழும்பி குளிச்சு விட்டால் சுத்தமா இருக்கிறீர்கள், அப்ப புனிதம் சுத்தம் எல்லாம் கவலைப்பட தேவையில்லை, சந்தியாவந்தனம் செய்யலாம், மந்திரத்தை சொல்லலாம். மந்திர ஜபத்துக்கு சந்தியாவந்தனத்துக்கு நேரம் இல்லாதவர்கள் மந்திரத்தை மட்டும் சொல்லலாம், பிள்ளைகள் பரீட்சைக்கு போகும் முதல் இந்த மந்திரத்தை சொல்லலாம், மற்றது உங்களோட டைம் கிடைக்கிற பொழுது கிழமை கொடுக்காவோ ஃபுல் அனுஷ்டானத்தை செய்து கொண்டு வரலாம். இப்படி பல பல ரிலாக்ஸேஷன் இருக்கின்றது. அவனுடைய எல்லாரும் இதை பற்றி பயப்பட தேவையில்லை, உங்கள் பிள்ளைகளை இதுல கொண்டு வந்து எடுத்தால் அது ஒரு பெரிய நீங்கள் அவைக்கு கொடுக்குற பெரிய கொடை. இதை பார்த்தால் குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டடிஸில் சொல்லுவார்கள், சென்ற வருடம் மட்டும் 10 யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவர்களை அநியாயமாக இளம் வயதிலே இழந்திருக்கின்றார்கள். தற்கொலை அவர் என்ன குறை, நன்றாக படித்திருக்கின்றார்கள், வி ஆர் சக்சஸ்ஃபுல், யூனிவர்சிட்டி போயிருக்கிறார்கள், ட்ரக்ஸ் ப்ராப்ளம் ஆல்கோஹால் ப்ராப்ளம் ஒன்று இல்லை, ஏன் இந்த தற்கொலை வருகின்றது? இந்த ஆத்ம சிந்தனைகள் இந்த ஆத்மீக இதுகள் வந்ததுக்கு உதவி செய்யும், இதுகள் ஹெல்ப் பண்ணும். இதை சொல்ல சொல்ல அவருடைய கர்மா நலியும், திருப்பி திருப்பி மந்திர உபதேசம் செய்ய செய்ய அவருடைய பேட் கர்மா நடியும். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் முன்னுக்கு வருவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். அப்படினாலே இந்த தீட்சையை பற்றி எந்த விதமான பயம் தேவையில்லை. தீட்சை ஏற்கனவே எடுத்தவர்கள் உங்களுக்கு இந்த அனுஷ்டான விதிகளை அவர்களை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு அந்த புக்லெட் வேண்டுமென்றால் தொடர்பு கொண்டால் நாங்கள் அந்த புத்தகம் இருக்கின்றது. எப்படி செய்வது என்று திருப்பி பழகி செய்வதற்கு அதற்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக எங்களுடைய இது ஒரு கோடைக்கால விடுமுறை தொடங்குகின்றது. எங்களுக்கு ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம். கோடைக்கால விடுமுறை தொடங்கினால் ஏற்கனவே எங்களுடைய மக்கள் பலர் கார்டன் ஃப்ளவர் கார்டன்ஸ் எல்லாம் செய்ய தொடங்குகிறார்கள். பல வீடுகளிலே இப்ப எல்லாம் பூக்கள் பூக்க தொடங்கி விட்டது. பல பெண்கள் பல பேரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் முன்னுக்கு நின்று தண்ணி அடி தண்ணி ஊற்றுவது மற்றது அந்த புல்லுகளை கிண்டி நிலத்தை பண்படுத்தி அதன் அழகாக இருக்கின்றது. அழகான காட்சி, உடலுக்கு மனத்துக்கு ஆரோக்கியத்தை தருகின்ற காட்சி. ஆயினும் இந்த பூக்கன்றுகள் அதுகளை வைக்கின்ற பொழுது உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற சுவாமி தட்டுக்கன்றும் சில பூ மரங்களை பூக்கன்றுகளை வைக்க வேண்டும். இந்த பூக்கன்றுகள் ரோஜா மரங்களை எல்லாம் வைத்து அது ஒரு மணியே முன்னுக்கு பூத்து உதிர்ந்து அதிலேயே காய்ந்து விடுவதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. அவை அழகுக்கு வைக்கத்தவன் அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் இப்படி வைக்கின்ற பொழுது இறைவனுக்கென்றும் அந்த மலர்களை எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்தி வருகின்றீர்கள் என்றால் அல்லது பிள்ளைகளையும் அதற்கு பாவிக்க சொன்னீர்கள் என்று சொன்னால் அதனாலே வருகின்ற சிறப்பு மிகவும் சிறப்பானது. இறைவனுக்கு என்ன கேட்கின்றார் கிருஷ்ணர்? தனக்கு உங்களை என்ன பெரிய கோயில் கட்டித்தாருங்கள் என்று கேட்கின்றாரா? டாலர் கணக்கிலே உண்டியல்ல காணிக்க தட்டு சொல்லி கேட்கின்றார்களா? பத்திரம், பத்திரம் என்றால் இலை. புஷ்பம், புஷ்பம் என்றால் பூ. பழம், பழம் என்றா பழம். தோயம், தோயம் என்றா தண்ணி. ஒரு இலையாவது, ஒரு பூவாவது, ஒரு பழமாவது, இல்லாட்டால் ஒரு பச்சை தண்ணி நீராவது தான். அப்ப இந்த இறைவனுக்கு ஒரு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சுவாமி தட்டில் இருக்கிற இறைவனுக்கு ஒரு நீரை வைத்து, ஒரு பழத்தை வைத்து, ஒரு பூவை வைத்து, ஒரு தூபத்தை ஏற்றி காட்டினால் அது நிறைவன் சிறப்பான பூஜை. அதுதான் இறைவன் எதிர்பார்க்கிற மினிமம் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் த காட். The bare minimum request. கலைவர் கேட்பார்கள், இறைவன் என்ன செய்ய சொன்னவர் ஒன்று கேட்பினோம், கடவுள் என்ன சொன்னவர் ஒன்று கேட்பினோம். This is the bare minimum request from the God. இந்த கடமையை செய்வது. இரண்டாவது, இந்த தீர்த்த யாத்திரைகளுக்கு பலர் போய்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தீர்த்த யாத்திரைகள் அல்லது பல யாத்திரைகள் போகின்ற பொழுது அது சிறப்பான விஷயம். தல யாத்திரைகள் போவது, சென்றாடு தீர்த்தங்கள் ஆயினான் கான் என்று திருஞாமகிருஷ்ணன் சொல்லுகின்றார். ஆர்த்த புறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். இப்படி போகின்ற பொழுது ஒரு சில முறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, இங்கிருந்து புறப்படும் பொழுதே நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அல்ல அருகில் இருக்கிற கோவிலில் போய் வழிபாடு செய்து புறப்பட வேண்டும். அது ஒன்று. ரெண்டாவது, இங்க புறப்பட்டு திருப்பி வருகின்ற பொழுதும் அதே கோயிலை வந்து வழிபாடு செய்து அந்த தல யாத்திரையை முடிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த தல யாத்திரை காலத்திலே இயலுமான வரைக்கும் புனிதமாக இருக்க வேண்டும். மற்றது, மற்ற மாமிசங்கள் சாப்பிடக்கூடாது. மூன்று, நீங்கள் போய் இறங்குகிற இடத்தில், இலங்கையாக இருந்தால் என்ன, இந்தியாவில் இருந்தால் என்ன, இறங்கியவுடன் அங்கே அருகிலே இருக்கிற கோயிலுக்கு முதல் சென்று வழிபட வேண்டும். உடனே போய் கலைஞர் ஷாப்பிங்கு போவார்கள், உறவினர்களை பார்க்க போவார்கள். அதுலாம் தப்பில்லை, அதெல்லாம் செய்யலாம், ஒபிஷியல் விஷயம் செய்யலாம். ஆனா ஒரு ஊருக்கு ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல இருக்கிற பெரியவரை தான் முதல் போய் பார்க்க வேணும். யார் பெரியவர்? அங்கே கோயில் கொண்டிருக்கின்ற இறைவன் பெரியவர். அப்ப அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் முதல் வழிபட்டுட்டு பிறகு போய் உங்களோட ஷாப்பிங்கோ ஆபிஷியல் மேட்டரோ மற்ற விஷயத்தோ செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் மாறி மாறி போய் நீங்க தங்குகின்ற பொழுதும் முதல் போய் இறைவன்றால் பரவாயில்லை, மற்ற நாட்கள் இறைவன்றால் கோபுரத்தை தரிசனம் செய்யலாம். பகலென்றால் குளித்து விட்டு முதல் கோவில் தரிசனம் செய்து விட்டுத்தான் மற்ற காரியங்களில் ஈடுபட வேண்டும். அடுத்ததாக, பல பேர் அங்கே தருகின்ற பிரசாதங்கள் அதுகள் எல்லாவற்றையும் அப்படியே தாங்க தங்குற ஹோட்டலிலேயே விட்டுட்டு வந்துடுவார். இது இறைவனுடைய அனுக்கிரகத்தை அருளையே விட்டுட்டு வருவதற்கு சரி. அவர் தவிர பூக்கள் பழங்கள் அதுகளை வந்து உங்களால் கொண்டு வர முடியாது. அதற்கு நீங்கள் அங்கே இருக்கிற தண்ணீர்ல விடலாம், கடல்லையோ ஆத்திலேயோ குளத்திலேயோ விடலாம். அது போற விஷயம். ஆனால் விபூதி குங்குமம் ஆகியவற்றை பிரசாதமாக வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். எல்லாவற்றையும் தனித்தனியாக கொண்டு வராவிட்டாலும் குங்குமம் எல்லாத்தையும் உண்டா, வீடு எல்லாத்தையும் உண்டா கொண்டலாம். ஆனால் தனித்தனியை கொண்டு வந்து ரொம்ப சிறப்பு. இதை இங்க கொண்டந்தவுடன் நீங்க உறவினர்களை பார்த்து உடனே போய் நீங்க வேண்டி வந்த பிரசன்ஸ் தான் கொடுப்பீங்க. அவனுக்கு வேண்டி வந்த சாரி சட்டை அதை கொடுக்காமல் முதலாவதாக பெஸ்டை கொடுக்கிறது. இது பெஸ்ட், இறைவனுடைய அருட்பிரசாதம். இந்த விபூதி சந்தன குங்குமங்களை உங்கள் குடும்பத்தினர், பேர பிள்ளைகள், உறவினர்களுக்கு கொடுங்கள். மற்றவர்களுக்கு இதை கொடுப்பது ஒரு பெரிய புண்ணியம். அவர்கள் அணிவது இந்த பலன், இந்த தீர்த்த யாத்திரையுடைய பலன் உங்கள் அவர்களுக்கும் கிடைக்கும். இந்த யாத்திரை செய்யும் பொழுது தலங்களிலே நீங்கள் விழுந்து வணங்கும் பொழுது உங்கள் பாவங்களும் விழுகின்றன. நீங்கள் எழும்பும் பொழுது அவை எழும்புவதில்லை. நீங்கள் தலங்களில் போகும்போது தீர்த்தங்களையும் கவனிக்க வேண்டும். அந்த தீர்த்தங்களில் இயலுமான வரைக்கும் குளித்து முழுகி எழும்ப வேண்டும். நீங்கள் முழுகும் பொழுது உங்கள் பாவங்களும் முழுகுகின்றன. நீங்கள் எழும் பொழுது அவை மீண்டும் எழுவதில்லை. இல்லாவிட்டால் தண்ணி எடுத்து தரையில் என்றாலும் புரோட்சித்துக் கொள்ள வேண்டும். அந்த தீர்த்த தண்ணிகள் கூட நீங்கள் கொண்டு வரலாம், சின்ன சின்ன பாட்டிலாக கொண்டு வந்து மற்றவர்களுக்கு விநியோகிக்கலாம். இந்த நியதிகளை கடைப்பிடித்துக் கொண்டு வந்தால் இந்த தல யாத்திரை மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். பல பேர் வந்து சொல்லுவார்கள், நான் எல்லாம் அங்கே போய் கும்பிட்டு வந்தேன், இங்கே போய் கும்பிட்டு வந்தேன் டாக்டர், ஒரு பிரயோஜனமும் இல்லை, இன்னும் கஷ்டம் தானே. காரணம் இதுதான், வருகின்ற பொழுது நீங்கள் எங்கே வழிபட்டு போனீர்களோ, இங்கே இருந்து தொடங்கிய ஒரு கோயிலுக்கு வழிபட்டு போயிருப்பீர்கள், அந்த இடத்தில் இருக்கிற அந்த கோயிலுக்கு அந்த மூர்த்திக்கு வஸ்திரம், ஏதாவது பட்டாடைகள் அல்லது அலங்காரம், குங்குமம், சந்தனம், அப்படி ஏதாவது கொண்டு வந்து அந்த கோயிலுக்கு வந்தவுடன் கொடுக்க வேண்டும். நீங்கள் அங்கே தல யாத்திரை செய்கின்ற பொழுதும் அங்கே இருக்கிற மூர்த்திகளுக்கு போய் நீங்கள் போகின்ற பொழுது பட்டோ அல்லது வேறு ஏதாவது சாத்துவதற்கு வேண்டிக் கொண்டு போக வேண்டும். மாலை வேண்டிக் கொண்டு கொடுக்கலாம், பட்டு வேண்டிக் கொண்டே கொடுக்கலாம். சில ஊர் கிராமங்கள் கோயில்கள்லேயே அங்கே சுவாமிக்கு எண்ணெயே கிடையாது. நீங்கள் முதலே ஃபோன் பண்ணி அர்ச்சகருக்கு சொல்லி வச்சா ஒரு எண்ணெய் சாத்தி அதுக்கெல்லாம் மரியாதை இருப்பார். அப்போ அதுகளை செய்து வர வேண்டும். போகிற இடங்களில் ரெண்டு விஷயம், பிராமண போஜனம், மற்றது அன்னதானம். அன்னதானம் ஏழைகளுக்கு அற்றார் அழிபசி தீர்த்தல் அதுவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அப்ப இயலான வரைக்கும் பாசல்கள் சோத்து பாசல் வேண்டி கொடுக்கலாம், அல்லது டோக்கன் அங்கே இருக்கிற சாப்பாடு கடையில வேண்டி கோயிலுக்கு அங்கே இருக்கிற இழைகளுக்கு முன்னால் கொடுக்கலாம். பிராமணர்களுக்கு பிராமண போஜனுக்கு நீங்க தட்சிணை கொடுக்க வேண்டும். பல பேர் கேள்வி உண்டு, அங்க போனோன்னு காசு கேட்கணும். அவர்களுக்கு அதுதான், அது அவர்களுடைய அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இரத்தல் என்பது அந்தனுடைய அறு தொழில்களில் உண்டு. ஈதல், இரத்தல், வேட்டல், வேட்பித்தல், ஓதல், ஊதுவித்தல், அறு தொழில் வள்ளுவரே சொல்லுகின்றார். ஆபயன் குன்றும் அறு தொழிலோல் நூல் மறப்பர் காவலன் காவானனின். காவலன் யார்? அரசன். அவன் சரியாக காக்காவிட்டால் ஆபயன் குன்றும், பசுக்களுடைய பயன் குன்றும், பொருளாதாரம் வீழ்ச்சி வரும். இங்கே ஆகின்றது பொருளாதாரம். மன்னன் சரி ஆளாவிட்டால் பொருளாதாரம் குறைந்துவிடும். அறு தொழிலோல் நூல் மறப்பர், இந்த ஆறு தொழில்களை கொண்டுள்ள அந்தனர்கள் தமது வேத நூல்களை மறந்து விடுவார்கள். இன்றைக்கு காவலன் என்று அரசாங்கம் இல்லை, நானும் நீங்களும் தான் காவலர். நாங்கள் இதை ஆதரிக்காவிட்டால், நாங்கள் இதை பாதுகாக்காவிட்டால் இதுகள் அழிந்துவிடும். ஆனபடினாலே அங்க போய் ஐயர் காசு கேட்கிறார், அங்க தட்சிணை கேட்கிறார் என்றாம ஒரு பிள்ளையனுடைய பேர்த்டே பார்ட்டிக்கு இவ்வளவு கொடுக்கிறோம், ஒரு ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் இவ்வளவு பரிசு கொடுக்கிறோம், அதுக்கெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் இறைவனுக்கு அர்ச்சகருக்கு போதை கொடுப்பது என்றால் அங்கே போய் எங்க மூக்காலே அழுகின்றோம். இது சிவன் நிந்தை, சிவனடியார் நிந்தை. இந்த சிவனடியார் நிந்தை, சிவன் இந்த சிவாச்சாரியார் நிந்தை எல்லாம் இருக்கின்றது. இது எல்லாம் மிகவும் பழி சேர்க்கின்ற, பிறரை பூஷிப்பிற என்ற ஒரு இது ஒன்று இருக்கின்றது. அதுதான் சொல்லுவார்கள், இந்த பாபாவினுடைய சாய்பாபாவினுடைய அருளறையிலே அவர் இதை பற்றி சொல்லியிருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்றார், பிறரை குறை கூறுவதையும் குறைவாக பேசுவதையும் தவிர்க்க வேண்டும். இது கொடிய பாவம், இது கடவுளை தூஷிப்பதாகும். எவராவது பிறரை தூஷணை செய்தால், குறை செய்தால், அவரை அடித்து திருத்தினால் கூட தவறில்லை. பாபா ஒரு நாளும் வயலன்ஸ் சொல்றதில்லை. அவருடைய அஹிம்சை அவருடைய அஞ்சு தர்மங்களில் ஒன்று, சத்தியம் தர்மம் அதுக்குள்ளே அதில் அஹிம்சை உண்டு. ஆனால் இந்த இடத்துல சொல்றார், எவராவது பிறரை தூஷணை செய்தால் அவரை அடித்து திருத்தினால் கூட தவறில்லை, ஏனெனில் அந்த குணத்தையே ஒழிக்க வேண்டும். இது எப்ப சொல்றார், அவருடைய பேர்த்டே 23rd நவம்பர் மாதம் 1987 அவருடைய பிறந்த தினத்தன்று செய்த சொற்பொழிவிலே அவர் இதை சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகின்றார், பிறரை பற்றி தூஷித்தோ கண்டனம் செய்தோ பேசுவது மிக கொடிய பாவ செயலாகும். இது ஒரு பெரிய நோய் போன்றது. இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது, மிகவும் கொடிய புற்றுநோய் எனவே இதை கருத வேண்டும். பிறரை தூஷிப்பதனால் நம் அறிவு கெட்டு விடுகின்றது. மற்றவைய குறை சொல்லேக்க, கோயிலை குறை சொல்லுகிறார்கள், சபையை குறை சொல்லுகிறார்கள், அந்தனரை குறை சொல்லுகிறார்கள், சிவன் அடியாரை குறை சொல்லுகிறார்கள், எல்லாவற்றிலும் குறை சொல்லுவார்கள். இவரே அங்கே ஒரு கோயில் இருக்க, இங்கே ஒரு கோயில் தொடங்குறார். இவரே இப்படி கனகாசு கொடுத்து இந்த சபையை சமத்தியை கட்டுறார். இவரே அப்படி செய்கிறார். இவரே காசு வென்றார். இவரே அப்படி, எல்லாவற்றுக்கும் விமர்சனம் இருக்கின்றது. அப்ப சொல்லுகிறார், பிறரை தூஷிப்பதனால் நம் அறிவு கெட்டு விடுகின்றது. இதனால் நாம் அநேக பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் அனுபவிக்க வேண்டி வரும். அவரே சொல்றார், இதனால் அநேக பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் அனுபவிக்க வேண்டி வரும். இதை திருமந்திரத்தில் கூட சொல்லுகிறார். திருமந்திரத்தில் சொல்றார், பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தவர். பத்தினி பெண்கள், பக்தர்கள், தத்துவ ஞானிகள், இவர்களுடைய சித்தம் ஆவி கலங்கும்படியாக, மனம் கலங்கும்படியாக செய்த சிதைவு செய்தவர்கள், அத்தமும் ஆவியும் ஆண்டொன்றில் மாண்டிடும். ஒரு வருஷத்திலே எல்லாம் அழிஞ்சுவோம். அவங்களோட உடம்பு, அவங்களுடைய உடமை, அவங்களோட உயிர் எல்லாம் அழிந்து போகும். ஆண்டொன்றில் மாண்டிடும். அடுத்து சொல்றார், சத்தியம் இது சதானந்தி ஆணையே. இது சத்தியம், சதாசிவ நந்தியின் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், இது சத்தியம். அதுக்கு மட்டும் அடுத்ததாக இன்னொரு படம் சொல்லுகின்றார், ஆண்டான் அடியார்க்கு விரோதிகள், ஆண்டவனுடைய அடியவர்களுக்கு விரோதிகளாக இருப்பவர்கள், ஆண்டவன் அடியவர் ஐயமே துண்பவர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர். ஆண்டவனுடைய அடியவர்களையும் ஐயமே துண்ணூர் சன்னியாசிகளையும் மற்ற அடியவர்களையும் ஆண்டவனையும் வேண்டாது பேசினோர், தாம் தாம் விழுவது தாழ் நரகாகுமே, தாழ்ந்த நரகாகும். இதே ஆரம்பனார் சொல்லுகின்றார், இரண்டாவது சைவ வினாவிடையிலே சொல்லுகின்றார், 349 கேள்வியிலே, சிவ நிந்தை, சிவ குருவுக்கும் சிவனடியாருக்கும் செய்யத்தகாத குற்றங்கள் யாவை என்ற பொழுது அவர் சொன்னார், அவரை யாராயினும் நிந்திக்கும் பொழுது காதுகளை பொத்திக்கொண்டு அவ்விடத்தினின்று நீங்கி விடாது கேட்டுக் கொண்டிருத்தல். இப்படி யாராவது குறை சொல்லிக்கொள்ள அங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கப்படாது. You have to raise your voice and leave the place. I have done this. பெரிய பெரிய ஆக்கள் சபைகளுக்கு பின்னாடி அதை செய்திருக்கிறோம். இது எங்களுக்காக வேண்டியில்லை. ஆனால் இந்த உண்மைகளை, இந்த ஞான நூல்களை நாங்கள் படித்துக் கொண்டு வர இந்த குருமாருடைய, இந்த சபைகளுடைய, இந்த சமய தலைவர்களுடைய, இந்த போதகர்களுடைய தராதரமும் சிறக்கும். இதுக்கு ஒருபடி நாங்கள் இவற்றை படித்துக் கொண்டு வர வேண்டும். அவர்கள் மக்களிடமிருந்து தானே வருகின்றார்கள், வானத்திலிருந்தா இறங்கி வருகின்றார்கள். நாங்கள் படித்தால், எங்கள் பிள்ளைகளுக்கு இதை படிப்பித்தால் அந்த இது சிறக்கும். அப்படி இருந்தும் இந்த குருநார் ஆச்சாரியர்கள் பெரும் பாவங்கள் செய்தால் என்ன செய்கிறது என்று கேட்கிறேன். அதுக்கு கேள்வி இருக்குது, தான் வழிபட்டு வந்த ஆச்சாரியன் அல்லது குரு பெரும் பாவங்களை செய்வானாயின் அவனை யாது செய்தல் வேண்டும்? சைவ வினாவிடை, இரண்டாம் சைவ வினாவிடை, ஆர்மனாவளருடையது, 354 கேள்வி. சொல்லுகிறார், தான் பூசித்து வந்த சிவலிங்கம் அக்கினியானே பழுதுபடின் அதனை இகழாது மனநொந்து கைவிட்டு வேறொரு சிவலிங்கத்தை கைக்கொள்வது போல. ஒரு சிவலிங்கம் வழிபட்டு வர்றீங்க, நெருப்பு பிடிச்சிட்டு வெடிச்சு போட்டு பழுதா போச்சு, என்ன செய்யறது? அந்த சிவலிங்கத்தை வெளியே விட்டு தண்ணீர் போடுவார்கள், விட்டுட்டு இன்னொரு சிவலிங்கம் எடுப்பது போல. தான் வழிபட்டு வந்த ஆசாரியன் சிவனிந்தை, சிவத்திரவி அபகாரம், சிவனை நிந்த செய்கிறது, சிவனுடைய பொருள்களை அபகரிக்கிறது போன்ற செய்து பெரும் பாவங்கள் செய்து கெடுவானாயின் அவனை இகழாது, தூஷிக்கப்படாது, அவனை இகழாது, ஆனா மனன் நொந்து கைவிட்டு வேறொரு ஆசாரியனை அடைந்து வழிபடல் வேண்டும். இதான் அந்த முறைமை. ஆனபடியினாலே நாங்கள் குளிக்க போய் சேறு பூசிக்கொள்வது போல நாங்கள் சிலவுகளை இந்த சபைகள், ஆலயங்கள் மற்றது இந்த பணிகளிலே போய் இந்த விஷயங்களை செய்து இன்னும் பாவங்களை தேடிக்கொள்ளுகின்றோம். அதான் சில இடங்களில் சொல்லுவார்கள், சபைகளில் சிவத்தொண்டு செய்பவர்களுக்கு ஏன் அவர்களுடைய வீட்டிலே குடும்பத்திலே பிரச்சனை, ஏன் அவர்களுக்கு இப்படி நோய் வருகின்றது, ஏன் அவருடைய பிள்ளைகள் சரியா வருவதில்லை, இப்படி எல்லாம் கேட்கிறார்கள் இல்லையா. அதுகளுக்கும் இந்த கோயில் வழிபாடு தீர்த்த தலயாத்திரை செய்து கொண்டு வருபவர்கள் ஏன் எங்களுக்கு கஷ்டம் தீரவில்லை, நோய் வருகின்றது என்பதற்கும் இதுதான் வழி. குளிக்க போய் சேறு பூசிக்கொள்வது போல எங்கள் அறியாமையினாலே, எங்கள் ஆப்தர்களுடைய ஞானிகளுடைய வாக்கியங்களையும் இந்த வேதாகம உண்மைகளையும் அறியாதபடியினாலே நாங்கள் அதை தவறுதலாக செய்து மீண்டும் மீண்டும் இடர்படுகின்றோம். இது சரியாக விளங்கிக் கொண்டு செய்தால் அது எங்களுடைய ஆத்ம நலனுக்கு மட்டுமல்லாது எங்களுடைய லௌகீக நலனுக்கு நாங்கள் நல்லா இருக்கும், எங்களுடைய குடும்பங்கள் சிறக்கும், மற்றது தொழில் சிறக்கும், மனநலம் சிறக்கும், பிள்ளைகள் நன்றாக வருவார்கள், ஆத்ம நலனும் கிட்டும். அதான் இந்த இதில் இருக்கின்றது.
நேயர்களே, நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அதாவது மிகவும் குறுகிய நேரத்திலே உங்களுடைய கேள்விகளுக்கு டாக்டர்கள் பதில் கூறுவார்கள். இணைப்பில் இணைந்திருக்கின்ற நேயர், வணக்கம்.
வணக்கம் சுகரப்பாளரே.
வணக்கம் அலெக்சாண்டர்.
எப்படி இருக்கீர்கள்?
நன்றாக இருக்கின்றேன்.
வணக்கம் டாக்டர் அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
எல்லாம் வல்ல அந்த இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் இருக்கின்ற ஞானம் இன்னும் விருத்தி பெறுவதற்கு எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் தர வேண்டும் என்று மனமாற இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி. வணக்கம்.
நன்றி. நன்றி. உங்களை போன்ற பெரியவர்களுடைய ஆசி அனுகிரகம் எங்களுக்கு பலமாக இருந்து எங்களை இதில் மேலும் ஊக்குவிக்க வேண்டும்.
கண்டிப்பாக அந்த இறைவன் என்றும் உங்களுக்கு நல்லொரு புரிவார், கண்டிப்பாக புரிந்து ஆக வேண்டும்.
நன்றி. 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 வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம். இது முருகன்.
முருகன் சொல்லுங்க.
முருகன், உருத்ராட்சம் எல்லாரும் அணியலாமா?
நல்ல ஒரு கேள்வி. உருத்ராட்சம் எல்லாரும் அணியலாமா என்பது, முதலாவதாக விதிமுறை, உருத்ராட்ச தாரணம் புரிபவர்கள் சிவதீட்சை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த மச்ச மாமிசம் புசிப்பவர்களாக இருக்கக்கூடாது என்ற விதிமுறைகள் ஆர்மனாருடைய சைவ வினாவிடை மற்றது ஆகம நூல்களிலே இருக்கின்றன. அதாவது ஆர்மனார சைவ வினாவிடையிலே இரண்டாம் புஸ்தகத்திலே 165 வினாவில உருத்திராட்சம் தரித்தற்கு யோக்கியர் யார் யார் பார்க்கலாம் தரிக்கலாம் என்ற கேள்வி வருகின்றது. அதிலே அவருடைய விடை, மதுபானமும் மாமிச போஷணமும் இல்லாதவராய் ஆசாரமுடையவராய் உள்ளவர். இது அவருடைய விடை. அடுத்த கேள்வியும் அதேதான் வருகின்றது. உருத்திராட்சம் தரித்துக் கொண்டு மதுபானம் மாமிச போஷணம் முதலியவை செய்தவர் யாது பெறுவர்? தப்பாது நரகத்தில் வீழ்ந்து துன்பத்தை அனுபவிப்பர். இது வந்து இது விதி. அடுத்தது இது இந்த ஜெனரல் விதி என்று இருக்கிறது. அடுத்ததாக இதுல என்ன இது விரித்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் பொதுவாக விதந்தோடுகின்ற தன்மையை பார்க்கின்றோம். பராசர புராணம் என்று இருக்கின்றது. இந்த பராசர புராணத்திலே சொல்லுகிறார்கள், இந்த பராசர பகுனாம் ஜென்மநாமந்தே, இந்த பகுனாம் என்ற ஜென்மானந்தே என்றது பகவத்கீதையிலேயும் ஒரு ஸ்லோகம் வருகின்றது. அநேக ஜென்மங்களிலே செய்கின்றது பகவத்கீதை ஸ்லோகம். அதேதான் இது பராசர புராணத்தில் பகுனாம் ஜென்மானந்தே மகாதேவ பிரசாத ருத்ராட்ச தாரணாசத்த ஸ்வபாவ நைவ ஜாஜதே. சிவபெருமான் திருவருளாலே அநேக ஜென்மங்களின் இறுதியிலேதான் ஒருவனுக்கு ருத்ராட்சத்தை அணிவதில் ஒரு ஆசை வருகின்றது. அந்த ஆசை வர்றதே எத்தனையோ ஜென்மங்கள்ல செய்த புண்ணியம். அதே மாதிரியாக இதேதான் பகவத்கீதையிலையும் சொல்லுகிறார்கள், அநேக ஜென்ம சம்சித்தா ஸ்ததோஜாதி பராங்கதி, அநேக ஜென்மங்களிலே செய்கின்ற நற்செயல்களின் பலனாகத்தான் ஒருவன் ஒரு நல்ல கதியை அடைகின்றான். சங்கராச்சாரியனும் அப்படித்தான் சொல்றார், கோடி கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணிய பலனின் ஒருவனுக்கு ஒரு இந்த ஞானத்திலே ஒரு இஷ்டம் ஒரு ஆசை வருகின்றது. கதைக்கின்றோம், நீங்கள் இருந்து கேட்கின்றீர்கள். இதெல்லாம் எத்தனையோ ஜென்மங்களிலே செய்த கூடான கோடி ஜென்மங்களிலே செய்த புண்ணிய பலன், அந்த ஆசை வருவதும் அப்படித்தான். அப்படி இருக்கின்ற பொழுது அத சொல்லுகிறார்கள், உருத்ராட்ச மரத்திலிருந்து உண்டான அந்த காத்து, மரம் இருக்குதான் உருத்ராட்சி மரம், அந்த மரத்தில இருந்து உண்டான அந்த காத்து வாயு, அந்த காத்தால அடிபட்ட புட்கள் கூட பிறவியில மீண்டும் வராது, புண்ணிய உலகத்தை அடைகின்றன. இது கருட புராணத்தில் இருக்கு. சொல்லுவார்கள், ருத்ராட்ச தரு சம்போவா சம்பூத வாதபோத்பூத திருநான்யபி புண்ணியலோகம் கமிஷ்சந்தி புனராபிருப்தி துர்லபம். திருப்பி வருவது துர்லபம், திருப்பி வருவதில்லை, மீண்டும் வருவதில்லை, துர்லபம் என்றா வராது, புனராபிருத்தி புனரண்டா மீண்டும் மீண்டும் வருவதில்லை. அப்ப ருத்ராட்ச மரத்தில இருந்த காத்திப்பட்ட புல்லு கூட திருப்பி வராது என்றால் எங்களை போல மனுஷரை சொல்லணுமோ? இதே இது ஸ்காந்த புராணத்திலே இருக்குது. ஸ்காந்த புராணத்துல வெளிப்படையா சொல்லி இருக்கு, சுத்தனாயிருந்தாலும் அசுத்தனாயிருந்தாலும் உண்ணத்தகாதவற்றை உண்டவனாயிருந்தாலும் மிலேச்சனாயிருந்தாலும் சண்டாளனாயிருந்தாலும் சமஸ்த பாவங்களோடு இசைந்தவனாயிருந்தாலும் எல்லா பாவங்களும் செய்து கொண்டிருந்தாலும் அவன் ருத்ராட்ச தாரணத்தினால் ருத்ரனாகின்றான். வணிந்தாலே ருத்ரனாகின்றான். கழுத்தில் ருத்ராட்சம் காட்டப்பட்ட நாய் கூட இறக்கும் பொழுது உருத்திரத்துவத்தை அடைகின்றது. உருத்திர பதம் கிடைக்குது நாய்க்கு கூட. அதை மனிதர் முதலாயினோர் தரப்பில் அதை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? இது ஸ்காந்த புராணம், ஸ்காந்த புராணத்தில் இருக்குது. அதே மாதிரி காலோத்தர ஆகமத்திலேயும் இதையே சொல்லுகிறார்கள், களத்திலே ருத்ராட்சம் கட்டப்பட்ட நாயம் இறக்கங்கால் ருத்ரபதத்தை அடைகின்றது என்று என்னுடைய ஆகமங்கள் 28 ஆகமங்களில் உண்டான காலோத்தர ஆகமம் சொல்லுகின்றது. ஜ கண்டார்பிதருத்ராட்சோ ஸ்வானோபி மிருஜதே ஜதி ஜ ருத்ரபதமாப் நோதி கிம்புணர் மானுஷாதாய. கண்டமண்ட கழுத்து, கழுத்திலே ருத்ராட்சம் கழித்த நாய் கூட மிருஜதே ஜதி மறிக்கின்ற காலத்திலே ருத்ரபதமாப் நோதி ருத்ரபதத்தை அடைகின்றது. இது காலோத்தர ஆகமம். அப்ப இந்த நாய்கள் தாவரங்கள் விலங்குகள் கூட உருத்திரபதத்தை அடைகின்றன. அப்ப இந்த வழிகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஆசையும் இருந்து அந்த பக்குவம் இல்லையே என்ற பயமும் இருந்தால் உருத்திராட்சி தரித்துக் கொள்ளலாம். அந்த பக்குவம் தண்ட பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். தண்ணீரை இறங்கின பிறகு நீச்சல் வர்ற மாதிரி அது தன் பாட்டில் வரும். அந்த இந்த பக்குவத்தோட இதுதான் நியதி. இது வந்து இப்படி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கருணை செய்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் விதிவிலக்கு இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு செய்ய வேண்டும்.